எலியாசும் ஆக்காபும். ஒன்று அரசராகமம் 18 அதிகாரம். நாட்கள் பல நகர்ந்தன. 3 ஆண்டில் ஆண்டவர் எலியாசை நோக்கி, நீ ஆக்காபிடம் செல், நாம் நாட்டின் மேல் மழை ஒழிய செய்வோம் என்று திருவுளம் பற்றினார். அப்படியே எலியாசு ஆக்காவிடம் போனார். சமாரியாவில் கொடும் பஞ்சம் நிலவியது. எனவே ஆக்காப் தன் அரண்மனை மேற்பார்வையாளனாகிய அப்தியாசை வரவழைத்தான். அப்தியாசோ தெய்வ பயம் உள்ளவன். ஜெசேபேல் ஆண்டவரின் இறை வாக்கினர்களை கொன்று வந்தபோது அப்தியாசு 100 இறை வாக்கினர்களை கூட்டி வந்து 50-50 பேராக அவர்களை குகைகளில் ஒளித்து வைத்தான். அதோடு உணவு அளித்து அவர்களை காப்பாற்றி வந்தான். ஆக்காப் அப்தியாசை நோக்கி, நீ நாட்டில் உள்ள எல்லா பள்ளத்தாக்குகளுக்கும் ஊருணிகளுக்கும் சென்று நம் கால்நடைகளை எல்லாம் இழந்து போகாமல் குதிரைகளையும் கோவேரி கழுகுகளையுமாவது உயிரோடு காப்பாற்றும்படி நமக்கு புல் அகப்படுமா என்று பார்த்து வா என்றார். இருவரும் நாட்டை சுற்றி பார்க்கும்படி அதை இரு பகுதிகளாக பிரித்த பின்னர் ஆக்காப் ஒரு வழியாகவும் அப்தியாசு வேறு வழியாகவும் போனார்கள். அப்தியாசு போகும் வழியில் எலியாசை சந்தித்தான். அப்தியாசு அவரை அடையாளம் அறிந்து நெடுந்தெண்டனிட்டு வணங்கி, நீர் என் தலைவர் எலியாசுதானா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் தான், நீ போய் இதோ எலியாசு வந்திருக்கிறார் என்று உன் தலைவனுக்கு சொல் என்றார். அதற்கு அப்தியாசு, ஆகாப் என்னை கொன்று போடும்படி நீ உன் அடியானை அவன் கையில் ஒப்படைக்க நான் என்ன பாவம் செய்துள்ளேன்? உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவன் உம்மை தேடும்படி மனிதரை அனுப்பாத இனமும் இல்லை, நாடும் இல்லை. நீர் ஓரிடத்திலும் காணப்படவில்லை என்று அவர்கள் சொன்னபோது, அவன் அந்தந்த நாட்டிடமிருந்தும் இனத்தாரிடமிருந்தும் உம்மை காணவில்லை என்று உறுதி பெற்றுக் கொண்டான். இப்பொழுது நீ போய் உன் தலைவனிடம், இதோ எலியாசு வந்திருக்கிறார் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே, நான் உம்மை விட்டு அகன்றவுடனே ஒருவேளை ஆண்டவருடைய ஏவுதலால் நான் அறியாத இடத்திற்கு நீர் சென்று விடலாம். அப்போது நான் ஆக்காவிடம் போய் உமது வருகையை அறிவிக்க, அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உம்மடியானாகிய நான் இளமை தொட்டு ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறேன். ஜெசாபேல் ஆண்டவரின் இறைவாக்கினை கொண்டு வந்தபோது நான் அவர்களில் 100 பேரை 2 குகைகளிலே 50-50 பேராக ஒழித்து வைத்து உணவு அளித்து அவர்களை காப்பாற்றி வந்தேன் என்று என் தலைவராகிய உமக்கு தெரியாதா? இப்பொழுது என் தலைவன் என்னை கொன்றுபடியாகவா நீர் இதோ எலியாசு வந்திருக்கிறார் என்று அவரிடம் போய் சொல்லச் சொல்லுகிறீர் என்றார். அதற்கு எலியாசு, நான் வழிபட்டு வரும் சேனைகளின் ஆண்டவர் மேல் ஆணை, இன்றே நான் ஆக்காவிடம் செல்வேன் என்றார். அப்போது அப்தியாசு போய் ஆக்காவை கண்டு அவனுக்கு அதை அறிவிக்கவே உடனே ஆக்காப் எலியாசை சந்திக்க வந்தார். ஆக்காப் எலியாசை கண்டவுடன் அவரை நோக்கி, இஸ்ராயலின் கலகம் செய்து வருபவன் நீதானே என்றார். அதற்கு எலியாசு, இஸ்ராயலில் கலகம் செய்தவன் நான் அன்று. ஆண்டவரின் கட்டளையை மீறி பாவாலை பின்பற்றினதால் நீரும் உன் தந்தை வீட்டாருமே இஸ்ராயலில் கலகம் செய்தீர்கள். இப்போது கார்மேல் மலையின் மேல் இஸ்ராயலர் அனைவரையும், பாவாலின் தீர்க்க தரிசிகள் 450 பேரையும், ஜெசாபேலின் பந்தியில் உணவருந்தி வரும் பரந்த தோப்புகளின் தீர்க்க தரிசிகளான 400 பேரையும் என்னிடம் அழைத்து வர ஆட்களை அனுப்பும் என்றார். அப்படியே ஆகாசு இஸ்ராயல் மக்கள் எல்லாரையும் கூட்டி வர ஆட்களை அனுப்பி கார்மேல் மலையில் இருந்த அந்த தீர்க்க தரிசிகளையும் அழைத்து வரும்படி செய்தார். அப்போது எலியாசு மக்களுக்கு முன் சென்று, நீங்கள் எதுவரை இருபக்கமும் சாய்ந்து நடக்கும் நொண்டியைப் போல் இருப்பீர்கள். ஆண்டவர் கடவுளானால் அவரை பின்பற்றுங்கள், பாவால் கடவுளானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். மக்கள் மறுமொழியாக ஒன்றும் சொல்லவில்லை. எலியாசு மறுமுறையும் மக்களை நோக்கி, ஆண்டவரின் இறை வாக்கினரில் எஞ்சியிருப்பவன் நான் ஒருவனே. பாவாலின் தீர்க்க தரிசிகளோ 450 பேர் உள்ளனர். இருப்பினும் 2 காளைகளை எம்மிடம் கொண்டு வாருங்கள். ஒரு காளையை அவர்கள் தேர்ந்து கொண்டு அதை துண்டு துண்டாய் வெட்டி தீ போடாமல் விறகுகள் மேல் வைக்கட்டும். நானோ மற்ற காளையை அப்படியே செய்து தீப்படாமல் விறகுகள் மேல் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் தெய்வங்கள் பெயர் சொல்லி அழைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். நானும் என் கடவுள் பெயரை சொல்லி அழைத்து வேண்டிக் கொள்கிறேன். அப்போது தீயை உண்டு கொள்வதன் மூலம் நம் மந்தாட்டுகளுக்கு செய்யுமனுக்கும் கடவுளை உண்மை கடவுள் என்றார். அதற்கு மக்கள் எல்லாரும் இதுவே சரியான யோசனை என்றனர். அப்போது எலியாசு பாவாலின் தீர்த்த தரிசிகளை நோக்கி, நீங்கள் பலராய் இருப்பதால் நீங்களே முதலில் ஒரு காளையை தேர்ந்து கொண்டு அதை தயார் செய்து தீ போடாமல் உங்கள் தெய்வங்களின் பெயரை மட்டும் சொல்லி அழைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அத்தீர்க்க தரிசிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை வாங்கி அதை தயார் செய்து, பாவாலே எங்களுக்கு செவி கொடு என்று காலை முதல் நண்பர்கள் வரை தங்கள் பீடத்தை பலமுறை சுற்றி வந்து பாவாலின் பெயரை சொல்லி அழைத்து வேண்டிக் கொண்டனர். இருப்பினும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறுமொழி கொடுப்பாரும் இல்லை. நண்பர்கள் வேளையில் எலியாசு கிண்டலாக அவர்களை நோக்கி, இன்னும் உரத்த குரலில் ஜெபியுங்கள். அவர் கடவுள் அல்லரோ? சில வேளை அவர் உரையாடிக் கொண்டிருப்பார், அல்லது சத்திரத்தில் தங்கியிருப்பார், அல்லது அவர் பயணம் சென்றிருக்கக்கூடும். ஒருவேளை அவர் தூங்கிக் கொண்டிருப்பார், எனவே அவர் எழுப்ப வேண்டியிருக்கலாம் என்றார். அவர்கள் உரத்த குரலில் கூப்பிட்டு தம் வழக்கத்தின்படியே ரத்தம் மிகுதியாக வடியும் வரை கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களையே குத்திக் கொண்டனர். பிற்பகலிலும் அவர்கள் கத்திக் கொண்டுதான் இருந்தார்கள். இதோ பலி செலுத்தும் நேரமும் வந்தது. இருப்பினும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறுமொழி கொடுப்பாரும் இல்லை. அவர்களது மந்தாட்டை கவனிப்பாரும் இல்லை. அப்போது எலியாசு எல்லா மக்களையும் நோக்கி, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகே வந்தனர். உடனே எலியாசு முன்னே இடிந்து கிடந்த ஆண்டவருடைய பலிபீடத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார். உனக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் இருப்பதாக என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லியிருந்ததின் பொருட்டு எலியாசு யாக்கோபின் புதனருடைய கோத்திரங்களின் கணக்குகளின்படியே 12 கற்களை எடுத்தார். பின்னர் அக்கற்களை கொண்டே ஆண்டவருடைய பெயரால் ஒரு பலிபீடத்தை கட்டினார். மேலும் பலிபீடத்தை சுற்றிலும் 2 உழவுசால் அகலமுள்ள ஒரு வாய்க்காலை வெட்டினார். விறகுகளை அடுக்கி ஒரு காளை துண்டை துண்டாய் வெட்டி விறகுகள் மேல் வைத்தார். மக்களை நோக்கி, 4 குடம் தண்ணீர் கொணர்ந்து தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். பிறகு இன்னும் ஒரு முறை அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3 முறையும் அப்படியே ஊற்றுங்கள் என்று மீண்டும் கூற அவர்கள் 3 முறையும் ஊற்றினார்கள். அப்போது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடி வாய்க்காலையும் நிரப்பிற்று. தகனப்பலி செலுத்தும் நேரமானவுடன் இறைவாக்கினர் எலியாசு பீடத்திற்கே வந்து, ஆபிரகாம், ஈசாப், யாக்கோப் என்பவரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் இஸ்ராயலின் கடவுள் என்றும் நான் உம்முடைய ஊழியன் என்றும் இவற்றையெல்லாம் நான் உமது வாக்குபடியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்யும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மாற்றியுள்ளீர் என்றும் இவர்கள் அறியும்படி என் மன்றாட்டை கேட்டழும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டழும் என்றார். உடனே ஆண்டவரிடமிருந்து தீ இறங்கி வந்து அந்த தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. மக்கள் அனைவரும் இதை கண்டவுடனே நெடும் தெண்டனிட்டு விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். அப்போது எலியாசு அவர்களை நோக்கி, நீங்கள் பாவாலின் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றார். மக்கள் அவர்களை பிடிக்க எலியாசு அவர்களை கிசோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அங்கே அவர்களை கொன்றார். பின்பு எலியாசு ஆக்காவை நோக்கி, நீ போய் உணவு அருந்தும், ஏனெனில் பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது என்றார். ஆக்காப் சாப்பிட போகவே எலியாசு கார்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே முழந்தாளிட்டு தன் முகத்தை தம் முழங்கால்களுக்கு இடையில் வைத்தவாறு தம் ஊழியனை நோக்கி, நீ போய் கடற்பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றார். எலியாசு அவனை பார்த்து, 7 முறை சென்று பார் என்றார். 7வது முறை அவன் சென்று பார்த்தபோது, இதோ மனிதனின் அடிச்சுவட்டை ஒத்த ஒரு சிறிய மேகம் கடலிலிருந்து எழும்பி வந்தது. அப்போது எலியாசு தம் ஊழியனை நோக்கி, நீ போய் ஆக்காபுக்கு நீர் மழையில் அகப்பட்டு கொள்ளாதபடி தேரை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றார். அவன் புறப்படுவதற்குள் கார்முகில் சூழ வானம் இருண்டது, காற்றும் அடித்தது, உடனே பெருமழை பெய்தது. ஆக்காப் தேரில் ஏறி இஸ்ரவேலுக்கு சென்றார். அந்நேரத்தில் ஆண்டவரின் கை எலியாசின் மேல் இருந்தது. அவரும் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரவேல் வரை ஆகாவுக்கு முன்னே ஓடினார்.